புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் திருச்சி தில்லை நகர் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவர் திருமதி டாக்டர் ஆ. வேணி அவர்கள் ஞாபக மருதி நோய் அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். திருச்சி தில்லை நகர் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தின் மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி உங்களோடு இன்று ஞாபக மருதி நோய் பற்றி பேச உள்ளேன்.
மேடம், இந்த ஞாபக மருதி நோய் அப்படின்னா என்ன மேடம்? முதல்ல அதை பத்தியான விரிவான வகையில சொல்லலாமே.
ஞாபக மருதி நோய் அப்படின்றது என்னன்னா, நமக்கு மூளையில ஞாபக திறனுக்கான பகுதி இருக்கு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, நான் அதுக்கு நான் படிச்சதை வச்சு உங்கள்ட்ட பதில் சொல்றேன் பாத்தீங்களா. இதுவே என்னோட ஞாபக திறனை யூஸ் பண்ணி தானே நான் பேசுறேன். இந்த ஞாபக திறன் அப்படின்ற பகுதி மூளையில அதுல உள்ள செல்கள் வந்து அதோட செயல்திறனை இழக்கும் போது ஞாபக மருதி நோய் வருது. அதாவது இத நிறைய வகைகளா பிரிக்கலாம். நம்ம ஞாபக திறனையே இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப போன் நம்பர் சொன்னோன்னா உடனே ரிப்பீட் பண்றது அது இமீடியட் மெமரி. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப காலைல நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறோம்னா அதை நீங்க ஞாபகப்படுத்தி சொல்றது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. இதே உங்க வாழ்க்கையில 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி கேட்கும் போது நீங்க சொல்றதெல்லாம் லாங் டேர்ம் மெமரி. இந்த மெமரியில ஒன்னொன்னா குறைய ஆரம்பிக்கும் போது அதை ஞாபக மருதி நோய் அப்படின்னு சொல்றோம்.
இந்த ஞாபக மருதியிலே வந்து இந்த அல்சமர் நோய் அப்படிங்கறது வந்து என்ன இருக்கு மேடம்? அதை பத்தியான தகவலை முதல்ல சொல்லலாமே.
இப்ப இந்த செப்டம்பர் 21 பாத்தீங்கன்னா உலக அல்சைமர் தினம் நம்ம அனுசரிச்சோம். அல்சைமர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூளை மழுங்கு நோய் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த அல்சைமர். இந்த அல்சைமர் வந்து ஞாபக மருதி நோயோட ஒரு வகை. அதாவது ஞாபக மருதி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதுல ஒரு வகை தான் அந்த அல்சைமர். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு தலையில அடிபட்டு அதாவது ஞாபக திறனுக்கான இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வரும்போது ஞாபக மருதி நோய் வரலாம். சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா பக்கவாதம் வந்திருக்கும், அதுல ஞாபக திறன் பகுதி அஃபெக்ட் ஆயிருக்கலாம், அவங்களுக்கும் ஞாபக மருதி நோய் வரும். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் அல்சைமர்ஸ் டிமென்ஷியா அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து இந்த ஞாபக மருதி நோய டிமென்ஷியான்னு சொல்றோம். அதுல ஒரு வகை தான் இந்த அல்சைமர்ஸ். இதை ஏன் அல்சைமர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அத வந்து 1906 வந்து அலாய்ஸ் அல்சைமர் அப்படின்றவர் வந்து ஒரு ஜெர்மன் பிசிஷியன், இவர் வந்து ஒரு ஞாபக மருதி நோயால இறந்த ஒரு லேடியோட மூளையில ஒரு சில சேஞ்சஸ கண்டுபிடிச்சாரு. அதனால அவரோட நினைவா இந்த டிமென்ஷியாவுக்கு அல்சைமர் டிமென்ஷியா அப்படின்ற பேரை கொடுத்திருக்கோம்.
இப்போ இந்த அல்சைமர் நோய் அப்படிங்கிற வகையில எதனால ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு மேடம்?
அல்சைமர் நோய் அப்படின்றது வந்து மூளை மழுங்கு நோய். அதாவது மூளையில உள்ள செல்கள் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட செயல் திறனை இழக்குது. அதாவது ஞாபக திறன் அப்படின்றது வந்து நம்ம மூளையில கோல் அசிட்டை கோலின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அந்த வேதியியர் பொருளோட அளவு குறையும் போது, அசிட்டை கோலினோட அளவு குறையும் போது இந்த மூளை மழுங்கு நோய் வருது. இந்த மூளை மழுங்கு நோயாளிகளோட ஸ்கேன் எல்லாம் பார்த்தோம்னா மூளை சுருக்கங்கள் வந்திருக்கும். ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா டெம்பரல் லோப்ல, பரைட்டல் லோப்ல, ஃப்ரான்டல் லோப்ல இதுல உள்ள செல்ஸ் எல்லாம் தன்னோட செயல் திறனை இழக்கும். அதனால வர்றதுதான் இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா. இது ஏன் செயல் திறனை இழக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 65 வயசை தாண்டும் போது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த அல்சைமர் டிமென்ஷியா வர்றதுக்கான ரிஸ்க் வந்து 7%. அதே 85 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு டிமென்ஷியா வர்றதுக்கான ரிஸ்க் வந்து கிட்டத்தட்ட 20% ஆயிடுது. சோ இது வயதாகிறனால, வயது மூப்பின் காரணமாக அசல் கோலின் அந்த சைனாப்ஸோட அளவு குறையறனால செல்கள்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு எனர்ஜி ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆனாலும் இந்த ஞாபக மருதி நோய் வரலாம். சோ இது வந்து வயதாகிறனால மூளையோட செல்கள் தன்னோட செயலை இழக்கிறனால வர்ற ஒரு நோயில ஒண்ணுதான் இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா.
அதே போல அல்சைமர் நோய் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, அதுக்கான அறிகுறிகள் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன?
கண்டிப்பா இதோட அறிகுறிகள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இது மூளை மழுங்கு நோய்னு தெரியாமே இருக்காங்க. இத வந்து நம்ம ஒரு 10 வார்னிங் சிம்டமா நான் சொல்றேன். அதாவது இந்த 10 அறிகுறிகளும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஞாபக மருதி நோய் இருக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு மூளை நரம்பியல் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அவங்கள. இத வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாதனால செய்யறது இல்லை. ஏதோ வேற ஏதோ வியாதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஞாபக திறன் குறையும். அதாவது எதையாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சாவி பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு தேடுவாங்க, என்னைக்காவது நாள் தேடுவாங்க. உடனே ஞாபக மறதி நோய் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு பயந்துக்க வேண்டாம். இது வந்து நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டி, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து சில மாறுதல்களை செய்யணும். அன்றாட வேலைகளையே நம்ம செய்ய முடியாம தவிச்சு நிக்கிறது ஒரு ஒரு முக்கியமான அறிகுறி. அதாவது ஞாபகத்திறன் குறைஞ்சிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், நம்மளோட நெருங்கின சொந்தம் யாரு, ஈவன் நம்மளோட வைஃப் யாரு, குழந்தைங்க யாரு, அதெல்லாம் கூட அவங்க மறந்துடுவாங்க. ஆனா அவங்க இறந்து போன தாத்தா பாட்டி அம்மாச்சி இந்த மாதிரி அவங்க ஞாபகத்துல பழைய நினைவுகள் அப்படியே இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கையில புதுசா வந்த உறவுகள், வைஃப், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க, இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா இறந்து போனவங்கள ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. சோ யார் ஒருத்தங்க பழங்காலத்து விஷயங்களை அதிகமா பேசுறாங்க, ஆனா இன்னைக்கு காலையில யார பார்த்தோம், இன்னைக்கு காலையில நம்ம என்ன சாப்பிட்டோம், இன்னைக்கு வந்து நம்ம என்ன விஷயங்கள் செய்தோம் அப்படின்றத மறந்து போயிடுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஞாபக மறதி நோய் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எந்த ஆங்கிள் இருந்து நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களால ட்ராக் பண்ண முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பையன் போயிட்டு வெளியில போயிட்டு உள்ள வர்றான், வந்துட்டு என்ன விஷயம் அவனுக்கு செஞ்சு வைக்கணும், இதெல்லாம் ஏதாவது காலைல சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அதை தெரியாது, அவங்களுக்கு அதை செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பேசுறதுல கூட சில மாறுதல்கள் வரலாம். வார்த்தைகளை மாத்துவாங்க. இப்ப பேனானா ஹேனா, ஒரு எழுத்துக்களை மாத்துவாங்க, இல்ல வார்த்தைகளையே மாத்துவாங்க, இந்த மாதிரியும் வரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஜட்ஜ்மெண்ட், ஒரு முடிவெடுக்கிற திறன் குறைஞ்சிரும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு போல்டா இருந்திருப்பாங்க, நல்லா பல இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தனிமைப்படுத்திப்பாங்க, ஒரு முடிவு எடுக்க முடியாது, ஒரே விஷயத்த வச்சு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பொருட்களை அங்கங்க வச்சுட்டு, இது அங்க வச்சனா அங்க வச்சனா அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா எது பாத்ரூமு, எது கிச்சனு, எது நம்மளோட ரூமு, அந்த ரூம் ஓரியன்டேஷன் வீட்டுக்குள்ளேயே தெரியாம போயிடும். சில பேர் பாத்தீங்கன்னா ஹால்லேயே யூரின் இருந்து வச்சிருவாங்க, மோஷன் போயிட்டு வச்சிருவாங்க. ஆனா அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்னன்னா, இந்த பாருங்க இப்படி பண்றாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா, இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க பாருங்களே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ இதெல்லாம் தான் அந்த ஞாபக மறதியோட அறிகுறிகள். அடுத்தது அவங்க நார்மலா இப்ப ஆபீஸ் போறவங்களா இருக்கட்டுமே, ஆபீஸ் போயிட்டு வர்ற அந்த இடத்த கூட மறந்துடுவாங்க. ஆபீஸ்ல போய் நம்ம என்ன பண்ணணும் அதையுமே மறந்துடுவாங்க. சோ இந்த மாதிரி அவங்க அன்றாட வேலைகளை நல்ல தெல்ல தெளிவா பண்ணிட்டு இருந்த விஷயங்களை கூட இன்னைக்கு செய்ய முடியாம போயிடுச்சுன்னா அதுதான் ஞாபக மறதி நோயோட அறிகுறி. இப்ப நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது ஞாபக திறன் குறையிறது, பேசுறதுல குறையிறது, அடுத்தது அவங்க செய்யற வேலைகளை உள்ள கெப்பாசிட்டி குறையிறது, பொருட்களை மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் அவங்களோட மூடு பிஹேவியர் எல்லாம் கூட மாறும். சில பேர் எரிஞ்சு விழுவாங்க, சில பேர் சந்தேகப்படுவாங்க, அப்புறம் வந்து என்ன பண்றோம் ஏது பண்றோன்னே தெரியாம அங்க இங்கேயும் ஒரு எய்ம் இல்லாம தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் எங்க போறோம் வர்றோன்றது தெரியாம இருப்பாங்க, தன்னை தானே தனிமைப்படுத்திப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. சோ இதெல்லாம் தான் ஞாபக மறதி நோயோட முக்கியமான அறிகுறிகள். அதாவது 65 வயசுக்கு மேல இதோட பாதிப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு சின்ன வயசுலயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப 60 வயசுக்கு முன்னாடியே 50 வயசுக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களே. இப்ப ஒரு சிலருக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேரு 8ஆம் கிளாஸ்க்கு மேல படிச்சிருக்க மாட்டாங்க, சில பேருக்கு வந்து ஒரு 30-20 வயசுலயே காது கேட்காம போயிருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, சில பேருக்கு பிபி சுகரு இதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க. உடல் பருமனே வந்து உங்களுக்கு ஞாபக மறதி நோய் வர்றதுக்கான ரிஸ்கை வந்து அதிகப்படுத்துது. அப்புறம் பாத்தீங்கன்னா புகை பழக்கம், மது பழக்கம், அப்புறம் வந்து எப்போதுமே வந்து மன அழுத்தத்திலே இருக்கிறவங்க, அதிகமா கோவப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஞாபக மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அல்சைமர் மட்டும் இல்லை, மொத்தமாவே ஞாபக மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகம்னா, இப்ப நான் சொன்ன கேட்டகரியில உள்ளவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம். அதாவது 40-50 வர்றதுக்கான வாய்ப்பு. வயசானவங்களுக்கு எந்த வயசுக்கு மேல வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, 65 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஞாபக மறதி நோய் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து 7%. இதே 85 வயசை தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர்றதுக்கான இது வந்து 25%.
இப்போ அதே போல இந்த அல்சைமர் நோய் அப்படிங்கறத எந்த மாதிரி வகையில இது வந்து கண்டறியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மேடம்?
இப்போ ஒருத்தங்க ஞாபக மறதி நோய் அப்படின்னு இப்போ என்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 ஆங்கிள்ல நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த ஞாபக மறதி நோய் இருக்குது அப்படின்றத அந்த பேஷண்ட்டுக்கு தெரியுதா அப்படின்னு பார்ப்பேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி நோய் தனக்கு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, வீட்டில் உள்ளவங்க தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அவங்களே வந்து எனக்கு ஞாபக மறதி மாதிரி தெரியுது மேடம் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா அது ஒரு வியாதிக்குள்ள போகும். தனக்கு தெரியல ஆனா வீட்டுல உள்ளவங்க கூட்டிட்டு வந்து விடுறாங்க. இப்ப அந்த பேஷண்ட் கிட்டே கேட்பேன், இப்ப வீட்டுல உள்ளவங்க இவ்வளவு சொல்றாங்களே உங்களை பத்தி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்றவாங்க. ஸோ அது ஒரு கேட்டகரி. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த ஞாபக திறனுக்கான பகுதி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்னு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் செஞ்சோம்னா அவங்க எந்த டைப்புக்குள்ள வர்றாங்க, ஞாபக மறதி நோயில பல வகைகள் இருக்கு, அதுல எந்த டைப்புக்குள்ள வர்றாங்கன்றது தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஞாபக மறதி நோய் எல்லாத்தையுமே நம்ம வந்து அல்சைமர் தான், மூளை மழுங்கு தான் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சில ஞாபக மறதி நோய்களை நம்ம வந்து மருந்து கொடுத்து சரி பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். இப்ப ஒரு B12 பாக்குறது, ஒரு தைராய்டு பாக்குறது, சுகர் எப்படி இருக்கு, மற்ற உறுப்புகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் பேசிக் டெஸ்ட். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு MRI பிரெயின் எடுத்து பார்ப்போம், MRI ஸ்கேன் எடுத்து. அந்த எடுத்து பார்த்தா மூளை சுருக்கங்கள் இருக்கான்னு தெரியும். இப்ப அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா PET ஸ்கேன்னு வந்திருக்கு. இந்த PET ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த மெட்டபாலிசம் குறைஞ்சிருக்குன்றத கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஞாபக மறதி நோயோட கேட்டகரி என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் டெஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ஸ்டடியே வந்துருச்சு. ஜெனட்டிக் ஸ்டடியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த டைப்பு, இது எதனால வந்துச்சு, ஏன்னா மரபணுவும் இதுக்கு ஒரு காரணம். அதனால மரபணு மாற்றங்கள்னால மூளை மழுங்கு நோய் வந்துச்சா அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு டிமென்ஷியான ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஞாபக மறதி நோய்னு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டுபிடிச்சு, ஏன்னா ஞாபக மறதி நோயை வந்து குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதா அப்படின்ற கேட்டகரிக்குள்ள நாங்க கொண்டு போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்.
ஒரு சில நோய்கள் வந்து அவங்களுக்கு பரம்பரையா அந்த நோய் இருந்துச்சுப்பா, அதனால அந்த நோய் தொடர்ந்து உங்களுக்கு கூட வருது அப்படி கூட சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த அல்சைமர் நோயும் பரம்பரை நோய்க்கான வழிவகை உண்டா மேடம், இல்ல இது திடீர்னு எதுவும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
இல்ல, அல்சைமர் வந்து பரம்பரை நோயா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, மரபணுல ஏதாவது கோளாறு இருக்கு அப்படின்னா அது ஒரு பரம்பரையில இருந்து இன்னொரு பரம்பரைக்கு பரவும். அதே வந்து இப்ப முதுமை காரணமா வருது, பக்கவாத நோயினால வருது, தலையில அடிபட்டு வருது, அவங்களுக்குலாம் ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா மரபணு கோளாறு இருக்கிற பட்சத்துல அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது.
இப்போ இந்த அல்சைமர் நோய்ங்கிறது ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையான சிகிச்சைகள் என்ன, இல்ல அதிகப்படியான செய்யக்கூடிய செயல்களில் கொடுக்கக்கூடிய மேல் சிகிச்சை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன வகையான சிகிச்சைகள் கொடுக்கும்?
இது ஒரு நல்ல கேள்வி. இதுல வந்து ஞாபகத்திறன் பகுதியை மட்டுமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி நிர்பந்தம் இருக்காது. ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சில பேஷண்ட்டுக்கு வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்கும். அப்படின்னா என்னன்னா திடீர்னு கத்துவாங்க, பொருளை போட்டு உடப்பாங்க, சந்தேகப்பட்டு பேசுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல எச்சி துப்பிட்டே இருப்பாங்க, யூரின் போய் வச்சிருவாங்க, நைட்டு வந்து அவன் வர்றான், இவன் குத்துறான், திருடன் வந்துட்டான், கதவை சாத்துங்க, பாம்பு வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை வந்து தூங்கவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாத்திரைகள் கொடுக்கணும். ஞாபக திறனை அதிகப்படுத்துறதுக்கான மாத்திரைகளை கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வியாதி வந்து டக்குன்னு மோசமாகாம அதை தடுக்கிறதுக்கான மாத்திரைகள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை சரி பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேர் டக்கு டக்குன்னு விழுந்துருவாங்க. ஸோ வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சில வந்து கேர் கிவர்ஸ் பர்டன்னு சொல்லுவோம், அவங்கள்ட்டையும் உட்காந்து பேசணும், ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள.
இப்போ அல்சைமர் அப்படிங்கறதுக்கும் இந்த டிமென்ஷியா அப்படிங்கறதுக்கும் இடையே உள்ள என்ன மாதிரியான வேறுபாடுகள், வித்தியாசம் என்ன, அதிகப்படியான வேறுபாடா இல்ல இதுக்கும் ஏதேனும் சமமான சூழ்நிலையா, என்ன மாதிரி?
அதாவது பாத்தீங்கன்னா டிமென்ஷியா அப்படின்றது ஒரு குழும நோயின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை டிமென்ஷியான்னு சொல்லுவோம். இந்த டிமென்ஷியால ஒரு டைப்பு தான் அல்சைமர். அல்சைமர் மாதிரியே இன்னும் நிறைய டீஜென்ரேட் டிமென்ஷியா இருக்கு, ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியா, டிமென்ஷியா லூவி பாடி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. டிமென்ஷியாவோட ஒரு வகை அல்சைமர். வெறும் டிமென்ஷியாவும் ஒன்னானு கேட்டீங்கன்னா கிடையாது, அதோட ஒரு வகை தான். கிட்ட ஒரு 5 விரல் இருக்கு அப்படின்னா இதை கட்ட விரல், சுண்டு விரல், நடுவரல்னு பிரிக்கிறோம் பாத்தீங்களா. இப்ப நம்ம கை வந்து டிமென்ஷியா, அதுல நம்மளோட கட்ட விரல் வந்து அல்சைமர்ஸ் டிமென்ஷியா. ஏன்னா ரொம்ப காமன் அப்படின்றனால இதை நம்ம அல்சைமர்ஸ் டிமென்ஷியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா டிமென்ஷியாவோட வகை தான் அல்சைமர்.
இப்போ அடிப்படையில் இந்த அல்சைமர் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நம்ம வராம இருக்கிறதுக்கான தடுக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன செய்தா நல்லா இருக்கும்?
கண்டிப்பா இது ரொம்ப நல்ல முக்கியமான கேள்வி. ஏன்னா அல்சைமர் வியாதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து முழுமையா குணப்படுத்த முடியாது. ஆனா வராம தடுக்கிறதுக்கு நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்களை செஞ்சுக்கலாம். என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு முறைகள்ல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் தடுத்துட்டு, மைதானால செஞ்சதெல்லாம் தடுத்துட்டு, இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு பாட்டில் அடைச்சு வச்சதெல்லாம் சாப்பிடாம, அன்னன்னைக்கு சமைச்ச உணவு அன்னன்னைக்கு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கிறது, டெய்லி ரெண்டு பழங்கள் எடுத்துக்கிறது, அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கிறது. சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காராம ஒரு காலையில எழுந்திரிச்சோமா, ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனோமா, இல்ல ஒரு யோகா செஞ்சோமா, ஒரு தியானம் பண்ணோமா, நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்காக ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும்ன்றதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு நிறைய புது புது விஷயங்களை கத்துக்கிறது, டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு புக்கை படிக்கிறது, இல்ல இப்ப நம்ம குறுக்கெழுத்து போட்டி செய்யறது, ஒரு இசைய கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை டெய்லி ஒரு அரை மணி நேரம் உருவாக்கிக்கணும். ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ், ஒரு அரை மணி நேரம் படிக்கிறது இல்ல மியூசிக் கேட்கறது, இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டியை இன்வால்வ் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கெட்ட பழக்கங்களை தடுக்கணும். கெட்ட பழக்கங்கள் அப்படின்றது வந்து புகை பிடிக்கிறது, மது பழக்கம், இதெல்லாம் கெட்ட பழக்கம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப எந்நேரமும் டிவி முன்னாடி உட்காந்துருக்கிறது, எந்நேரமும் மொபைல் போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கிறது, இதெல்லாமும் கெட்ட பழக்கம் தான். இதெல்லாம் அதிகமா இருந்தாச்சாலும் ஞாபக மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப சுகர் பேஷண்ட், சர்க்கரை வியாதி உள்ளவங்க எல்லாம் மாத்திரைகளை கரெக்டா எடுத்துக்கணும். ரத்த கொதிப்பு உள்ளவங்க அதுக்கு தனியான மாத்திரைகளை எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் கடைபிடிச்சோம்னா தான் இந்த ஞாபக மறதி நோய் வராம தடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, உடல் பருமன் இல்லாம கரெக்டான பாடி வெயிட். இப்ப வந்து நம்ம வந்து 165 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 65 கிலோ வெயிட் இருக்கணும். ஸோ நம்ம ஹைட்ல இருந்து 100 மைனஸ் பண்றோம்னா என்னவோ அதுதான் நம்மளோட ஐடியல் பாடி வெயிட். இந்த பாடி வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். டெய்லி நம்ம வந்து எண்ணங்களை கவனிச்சு ஒரு 20 நிமிஷம் தியானம் இருந்தோம்னாலும் இந்த ஞாபக மறதி நோய் வராம தடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால இந்த அல்சைமர் டிமென்ஷியா வராம தடுக்கலாம். அப்படியே வருதுனாலும் ஒரு 60 வயசுல வர்றத ஒரு 75-80 வயசுக்கு தள்ளி போடலாம்.
இப்போ அல்சைமர் நோய் அப்படிங்கறது ஒருத்தருக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து சிகிச்சை முறையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலயும், எந்த விதமான நோய்களுக்கும் குடும்பத்துல உள்ளவங்களுடைய அவங்களுடைய அனுசரணை தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த நோய் தீர்க்க மருந்து ஒரு பக்கத்து இருந்தாலும் அந்த உபசரிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல அல்சைமர் நோயை வந்து வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி வகையில பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்?
கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை குடும்பத்தினருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு அப்பாவோ இல்ல தாத்தாவோ பாட்டியோ அவங்கள வந்து வேற லெவல்ல நம்ம பார்த்துருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட அன்றாட வேலைகளை கூட செஞ்சுக்க முடியாம சிரமப்படும் போது நம்ம மனசு, ஐயோ நம்ம அப்பாவா நம்ம அம்மாவா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வெளிக்காமிச்சுக்காம அவங்க கிட்ட நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்குவேன், நீ தைரியமாயிருன்னு சொல்லிட்டு இமோஷனல் சப்போர்ட் பண்ணணும். அடிக்கடி வந்து வீட்டை விட்டு சில பேர் வெளியில போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எப்போதுமே ஒரு பேக்கெட்ல வந்து ஒரு கார்டு வச்சிடணும், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இவருக்கு வந்து ஞாபக மறதி நோய் இருக்கு, இவரை எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதி அவங்க கார்டு வச்சிடணும். ஏன்னா எந்நேரமும் நம்மளால ஒருத்தங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியறது இல்ல. சில பேர்லாம் தொலைஞ்சு போயிடுறாங்க. இப்ப நிறைய பேரை நியூஸ் பேப்பர்ல காணவில்லைன்னு பாக்குறோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அல்சைமர்ஸ் டிமென்ஷியா இருக்கிற பேஷண்டா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இடத்த மாத்தி மாத்தி விடக்கூடாது. இப்ப நம்ம அங்க கூட்டிட்டு போனா அவங்க நல்லா இருக்கும், இங்க கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறத விட ஒரே அவங்க பழகின இடத்துலயே அவங்க வச்சிருக்கும் போது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சரியான முறையில மாத்திரைகளை கொடுக்கறது, ஒரு இசைய கேட்க வைக்கிறது, அவங்க கூட டைம் ஒதுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இந்த டிமென்ஷியா மேனேஜ்மெண்ட் இன்னுமே நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது இப்ப வந்து இவங்களை பாத்துக்கிறதுனால அவங்களுக்கும் மன உளைச்சல் ஆளாயிருவாங்க. அதனால அவங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அவங்களும் தன்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு வாழ்வியல் முறை மாற்றங்கள் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அதை அவங்களுமே ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு பிற்காலத்துல வந்து ஞாபக மறதி நோய் வராமையும் தடுத்துக்கலாம், மன உளைச்சல்ல இருந்தும் வெளியே வரலாம்.
இந்த ஞாபக மறதி அப்படிங்கறது ஒரு நோய், ஒரு பிரிவா இருக்கக்கூடிய இந்த அல்சைமர் நோய் மக்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கட்டும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான கூட என்ன தகவல் சொன்னா நல்லா இருக்கும், அதை பத்தி சொல்லலாமே?
ஆமா, இப்ப நம்ம முதல்ல பேசும்போதே வாழ்வியல் முறை மாற்றங்களை இதெல்லாம் பண்ணா தடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இத வந்து நம்ம நேயர்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கவிதை வடிவுல நான் சொல்றேன். சோம்பலை தவிர்த்து உடற்பயிற்சி செய்து உண்ணும் உணவில் கவனம் வைத்து, அளவான உறக்கம் கொண்டு, அளவான உடல் எடை கொண்டு, புதிய கலைகளை கற்று, மூளையை தூண்டி, மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் இவற்றை தவிர்த்து, நினைவாற்றலை வளர்த்து, வளமோடு வாழ்ந்தோமேயானால் இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா இல்ல மற்ற டிமென்ஷியா வர்றதையும் நம்ம தடுத்துக்கலாம்.
புணர்வையே ஒரு கவிதையாக வாசித்தும் பல்வேறு தகவல்களையும் இந்த ஞாபக மறதியா இருக்கட்டும், இது மாதிரி நோய்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த அல்சைமர் நோயா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம வந்து உடலை ஆரோக்கியம் வச்சுக்கிட்டாலே எந்த விதமான நோய்களும் அதிகபட்சமா நம்மளை தள்ளிப்படக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. இது போன்ற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுவை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது இவ்வளோ கேள்விகளை, அதாவது ஞாபக மறதி நோய்னா என்ன, அல்சைமர்னா என்ன, இது ஒரு பரம்பரை நோயா, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்ன சிகிச்சை முறை, இது அதோட நிறுக்காம தடுக்கிறதுக்கான வழிமுறைகள், இவ்வளோ எல்லாத்தையும் நம்ம நேயர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியை வந்து மேற்கொண்ட புதுகை பண்பலையே நான் ரொம்ப வாழ்த்துகிறேன். இதற்கான வாய்ப்பை நல்கியமைக்க நன்றி, வணக்கம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பொறுமையா ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும் என்னோட நன்றிகளும் வணக்கங்களும்.
நன்றி மேடம்.
நேயர்களே, இதுவரை ஞாபக மறதி நோய் அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து திருச்சி தில்லை நகர் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவர் திருமதி டாக்டர் ஆ வேணி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.